السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. والصلاة والسلام على منبع الخيرات المبعوث رحمة للعالمين سيدنا ونبينا وحبيبنا وقدوتنا إمامنا مولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. صدق الله. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாலை பொழுதை ஹைரான வரத்தத்தான ஒரு மாலை பொழுதாகவும், நம்மை இவ்வாறு அல்லாஹ் காலை பொழுதில் பாதுகாத்து ஈமானுடன் அல்லாஹ் மாலை பொழுதை வந்தடைய செய்தானோ, அதே போல் ஈமானுடன் நம்முடைய காலை பொழுதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக திருமண வைபவங்கள், திருமணத்துடைய நிக்காவுடைய மஜ்லிஸ்கள் அன்றாடு எங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமண வைபவம் தான். ஒவ்வொரு திருமண வைபவமும் எங்களுடைய திருமண வாழ்க்கையை புதுப்பிக்கக்கூடிய, ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு திருமண வைபவமாக மாறும். ஒவ்வொருத்தரும் அமர்ந்திருக்கிறோம், திருமணம் முடித்தவர்கள் எங்களுடைய திருமணம் முடித்த அந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் வரணும். அதில் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதில் எனக்கு எந்த பகுதியில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தலாம், இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சேர்த்து கொள்ள முடியும் என்ற விடயங்களில் கவனம் செலுத்துறதோடு, திருமணம் முடிக்க இருக்கிறவங்க நல்ல நீயத்தில் நல்ல இலக்குகளை வைக்கக்கூடிய ஒரு அவை ஒரு மஜ்லிஸாக அமர்வாக எங்கள் அமர்வுகள் அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையின் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் வித்தியாசமாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை குர்ஆனில் தெளிவாக சொல்றான், ஒரே அமைப்பில் சிந்திக்கக்கூடியவர்களாக, ஒரே அமைப்பில் யோசிக்கக்கூடியவர்களாக, ஒரே சிந்தனை ஒரே டேஸ்ட் உள்ள மக்களே அல்லாஹ்வுக்கு படைத்திருக்கலாம். வலாக்கில் லியபுலுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், அல்லாஹ் எங்களை ஏன் வித்தியாசமாக படைத்திருக்கிறான், ஆண்களாக பெண்களாக, அதுலேயும் எங்களோட ஒவ்வொருத்தருடைய சிந்தனை எங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக எங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் ஞானத்தினுடைய விடயத்தில் எங்களை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இவ்வாறு படைத்திருக்கேன். இது சோதனைக்குரிய இடம். அதோடு அல்லாஹ் நிப்பாட்டல்ல, இதில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் ஞானத்தில் இதுல சைர் இருக்குது, இந்த சைர்ல நீங்க ஒவ்வொருத்தர் முந்திக்கோங்க, நலவுல முந்திக்கோங்க. ஒரு போட்டி, அந்த போட்டி ஒவ்வொரு போட்டியும் ஒரு போட்டியில் வரக்குள்ள கம்படிஷன் வரக்குள்ள அதில் எக்ஸைட்மெண்ட். எங்களோட உலக வாழ்க்கை ஒரு போட்டி, உலக வாழ்க்கையில் எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஆனால் அதில் பல விதமான போட்டிகள் இருக்குது, அதில் ஒவ்வொரு போட்டிக்கும் தகமைகள் இருக்குது, குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையுடைய பிரதான முதலாவது குவாலிஃபிகேஷன், இந்த உலக வாழ்க்கை போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ளணுமா, உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு பாயிண்ட்ஸாக ஒரு பொறுமதியான விடயமாக ஜட்ஜஸ்க்கு முன்னால் வரணும் என்றால் முதல் குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், முதல் தகமை. அந்த தகமை இல்லாமல் நாங்கள் எவ்வளோதான் ரேஸ் ஓடினாலும் கேமராமேன் ஓடுவார். ரேஸ் ஓடுறதை பார்த்துருப்பீங்க, ஒலிம்பிக்ல எல்லாம் கேமராமேன் பெல்ட்டை செட் பண்ணி ஓடுறவரோட அதை விட சிலது ஃபாஸ்ட்டாக போவார். அவர் முந்தினாலும் அவர் ஃபர்ஸ்ட் இல்லை, கேமராமேன் முந்திட்டாரு ஆனா அவர் ஃபர்ஸ்ட் இல்லை, முந்திதான் நிற்கிறார். ஃபர்ஸ்ட் இல்லை என்னடா, அவர் போட்டியில கலந்து கொள்ளல, அதுக்குரிய தகம் அவருக்கு இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை. அன்புக்குரிய சுகோதரர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடிய முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையுடைய போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய தகம குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் தந்திருக்கிறான், அது ஈமானும் இஸ்லாம். ஈமான் இஸ்லாம் இல்லாம இந்த உலக வாழ்க்கையில எந்த நல்ல விடயத்துல நீங்க போட்டிட்டாலும், எந்த நல்ல காரியத்துல கலந்து கொண்டாலும் அதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் இல்ல. ஏன்னா யாரையும் அல்லாஹ் கவனிக்கிறாங்க. இதுல என்ன போட்டி? எங்கட நலவுகளுடைய விடயத்துல எங்களுக்கு போட்டி, கயிறுடைய விடயத்துல போட்டி. நாங்க முந்திக் கொள்ளணும், ஒருவருக்கு ஒருவர் நலவுல முந்திக் கொள்ளணும், கயிறுல முந்திக் கொள்ளணும், அமல்கள்ல முந்திக் கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான ஒரு சிந்தனையை நசீபாக்க வேண்டும். ஏனென்றா போட்டி பார்க்கும் போது, நான் முந்தநாட்டு போன வெள்ளிக்கிழமை ஒரு இஸ்லாமிக் டே கம்படிஷனுக்கு பின்னால அந்த வைஃபர்ல கலந்து கொண்டேன். அதில் பெற்றார்கள் எல்லாரும் வந்து சம்பவத்துல நடந்த நிகழ்வு, அதுல வெற்றி பெற்றவங்க முதலாவது ரெண்டாவது மூணாவது வந்தவங்கட்ட அவங்கட்ட டிஸ்பிளே, அவங்க அவங்களோட சராச அவங்களோட பேச்சு அவங்களுடைய எல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னால அதை முன்வைக்கப்பட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படுது. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்திக்கிறாங்க, எல்லாரும் கலந்திக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்துல நான் யோசிச்சேன், நான் என்னத்த பேச போறேன். அப்ப மகரிபுடைய தொழுக தொண்டு கொண்டு தொண்டு முடிஞ்சதுக்கு பின்னால எனக்கு வந்த யோசனை இந்த ஆயர் சத்தபிக்குள் செய்யறா, நலவுகள்ல நீங்க போட்டிடுங்க, ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கோங்க. எப்படி எல்லாருக்கும் சந்தோஷம், தன்னுடைய புள்ள அந்த போட்டியில வெற்றி பெற்று எல்லாருக்கும் முன்னால் ஒரு பரிசு பெறும் போதும், அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒவ்வொருத்தரையும் எல்லா முழு மனித சமூகத்துக்கு முன்னாலையும் எங்கட போட்டிக்குரிய பரிசையும் அதுக்குரிய கிஃப்டையும் அல்லாஹ் தர தயாரிப்பு. அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன போட்டி, ஆண்களாகிய நாங்கள் கணவன்களாக மாற போறோம். எங்களுக்கு அதுல எத்தனையோ கண்டெஸ்ட் இருக்குது, ஒரு போட்டியில் ஒன்று இல்ல. தொழுகல பெஸ்ட், அவருக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், தொழுகையில பெஸ்ட் ஆனவர் தொழுகை கொடுக்கப்படும். ஜகாத்ல பெஸ்ட் அவங்க அழைக்கப்படும், நோம்புல பெஸ்ட் அவங்க அழைக்கப்படும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமல்கள், இது ஒவ்வொன்றிலையும் போட்டி. அதே போல ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு போட்டியில ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி இருக்குது பெஸ்ட் கணவர், ரசூலுல்லாஹ் முந்த முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு பெஸ்ட்ல நாங்க வருவோம். தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் என்று அழைக்கப்படும் எப்படி இருக்கும் எங்களை சகோதரிகளை? தி பெஸ்ட் வைஃப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு மனைவிமார்கள முந்த முடியாது. ஆனா அவங்களோட முன்னுக்கு இருக்கணும், முந்திக் கொள்ளக்கூடியவங்க. அல்லாஹு அக்பர். குர்ஆன்ல சூரா வாக்கியால அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்திக் கொண்டவங்க அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அல்லாஹ் விஐபி கேட்டகரியில் இருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமணம் எங்களுடைய வாழ்க்கையுடைய செயலுக்கு நலவுக்கு நாளைய கியாமத்து நாள்ல எங்களுக்கு அந்த போட்டியில நாங்க வெற்றி பெற்றவர்கள். இந்த உலகத்தை ஒத்தர் தான் வெற்றி பெறலாம், ஒத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அந்த இந்த உலக வாழ்க்கையுடைய இந்த போட்டியில ஆசரால அப்படி அல்ல. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் முயற்சி செஞ்ச எல்லாருக்கும் பரிசு இருக்கு, முயற்சி செஞ்சவங்க எல்லாருக்கும் கலந்து கொண்டு எல்லாருக்கும் இருக்கு. சொல்லுவாங்க சின்ன பிள்ளைக்கு மட்டும்தான் ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. இந்த உலகத்துல போட்டியில கலந்து கொண்டாங்க அவங்க அதுல குவாலிஃபைட் ஆகலன்னா சின்னவங்களுக்கு மட்டும்தான் ஆறுதல் பரிசு. இன்ஷா கியாமத்தினால எங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதார், அந்த அடிப்படையில திருமணம் என்றது எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம், மிக முக்கியமான ஒரு போட்டி. இது ஒரு எப்படி சொல்லப்படும் என்றா, இன்னொரு மரத்தை நாட்டுறத போற. இன்றைக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த திருமணம் வந்து இது லேசான விஷயம் அல்ல. சிலத்துக்கு நாங்க இதை பத்தி பேசுறல்ல, இவங்களோட பெற்றார்களுடைய திருமண வாழ்க்கையுடைய வெற்றி, இவங்களோட இந்த பெற்றார்கள் திருமணம் முடிக்க போகக்கூடிய இந்த தம்பதிகளுடைய பெற்றார்கள், அவங்களோட மூதாதைகள், அவங்களோட குடும்பத்துடைய திருமண வாழ்க்கையுடைய வெற்றியுடைய சாட்சி தான் இது. இதுதான் சாஹித். அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்களா, கணவன் மனைவி நல்ல வாழ்ந்தாங்களா, நல்ல புள்ளலை வளர்த்தாங்களா என்றதுக்குரிய இந்த உலக வாழ்க்கையுடைய சாட்சி இது. ஒரு நிகாண அன்புக்குரிய சகோதரர், இதுலே அல்ல, இன்னொரு நல்ல ஒரு மரத்தை நாட்டுறாங்க, அதுக்கு வித்துடுறாங்க, அதுக்குரிய சாட்சி தான் இது. அப்ப இன்றைக்கு திருமணம் முடிக்கிறவங்க இன்ஷால்லா ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால, 30 வருஷத்துக்கு பின்னால அவங்களோட புள்ளல திருமணம் முடிச்சு கொடுக்கும் போதுதான் அவங்களோட திருமண வாழ்க்கையுடைய சக்சஸ் அங்கனைக்கு தீர்மானிக்கப்படும். எப்படியான ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்திக்கிறாங்க, எப்படியான ஒரு குடும்பத்தை கெட்டி எழுப்பிக்கிறாங்க, இன்னொரு குடும்பம் பலன் தரக்கூடிய பிரயோஜனமான ஒரு குடும்பத்தை கெட்டி எழுப்பிக்கிறாங்களா இல்லையா என்ற விடயம் அங்கனைக்கு வரும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த காலத்தில் நிக்காகள் என்கரேஜ் பண்ணப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கு. என்ன கவலை என்றா, அண்மையில சென்சஸ் டிபார்ட்மெண்ட் உலகத்துடைய சென்சஸ் டே யுஎனால டிக்ளேர் பண்ணப்பட்ட அந்த தினத்துல ஒவ்வொரு இணை குறிப்பு சென்சஸ் எடுப்பாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதுல மிகவும் கவலைக்குரிய ஒரு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க எங்க நாட்டுல. என்னண்டா, எங்க நாட்டுல திருமணம் முடிக்கிறவங்களுடைய ரேட் குறைஞ்சு கொண்டு போதும். 2012 விட 2013 திருமணம் முடிச்சவங்க குறவும், 2013 விட 2014 திருமணம் முடிச்சவங்க குறவும். ஆனா சென்சஸ் காட்டுது எப்படின்னா, ஜனத்தொகை எப்படியும் கூடுது இந்த, ஆனா திருமணம் முடிக்கிறவங்க அளவு குறைஞ்சு கொண்டு போகும். அது ஏதோ குறிக்குது. இல்லண்டா, இப்ப வாலிபர்கள் திருமணம் முடிக்கிற 90% அதிகமான வாலிபர்கள் தான், 40 தாண்டினவங்க முடிக்கிற குறவும். வாலிபர்களுக்கு திருமண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு வேற எதுலயோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாச்சு, வேற எதையோ திருமணம் முடிச்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி அல்ல. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும். இது ஒரு சமூகம், ஒரு சந்ததி, ஒரு ஜென்ரேஷன், அதே போல ஒரு 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 சிவிலைசேஷன் அப்படி கீழே போறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் இப்படியான கட்டங்களில் நிக்காகள் நடக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் நிக்காவுடைய விடயத்துல ஆசாக மூட்டினாங்க. வாலிபர்கள் சொன்னாங்க, நீங்க நிக்காக செய்ய திருமணம் முடிங்க, திருமணம் முடிங்க. பொதுவாக திருமண வைபவத்தில் உட்காரும் போது பல விடயங்களை பேச, இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை நான் திருமணமோட சம்பந்தப்பட்ட ரெண்டு குறிப்பான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு உறவு எடுத்தண்டா, அந்த ஒவ்வொரு உறவுலையும் ரெண்டு விடயங்கள் இருக்கு, ஒன்று கடமைகள், இன்னொன்று உரிமைகள். அது எந்த உறவுலையும் அப்படிதான். பெற்றார் எடுத்தா, பெற்றார் பிள்ளைகளுடைய உறவுல பெற்றார் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதே போல பெற்றார் பிள்ளைகளிடம் பெற வேண்டிய உரிமைகளும் இருக்குது. பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, பெற்றார் தெரிந்து பெற வேண்டிய உரிமைகள் இருக்குது. அவங்களோட சிறு காலத்துல அவங்களுக்கு பெற்றார் செய்ய வேண்டிய சில கடமை, அது உரிமை. மற்றவங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது எங்களோட உரிமை. நாங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது அவங்களுடைய உரிமை, எங்களுடைய கடமை. டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது உலகத்துல மிகவும் ஒரு கஷ்டமான உறவுல மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இதான். எங்கட மனநிலை எப்படி இருந்தா, எங்கட விஷயத்துல நாங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய விடயத்துல நாங்க எல்லாம் திருப்தி கொண்டிருக்கோம். மாஷால்லா, நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன். பாப்பாட்ட கேட்டா பாப்பா சொல்லுவாரு, அல்ஹம்துலில்லாஹ், நான் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுக்கிறேன். கணவன் கேட்டா கணவன் சொல்லுவார் என்ன, அவர் திருப்தி கண்டிக்கிறார். நாங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய விடயத்துல அந்த எல்லா சாராரும் திருப்தி கண்டிக்கிறார். முதலாளி சொல்லுவார், நான் என் தொழிலாளிக்கு நல்ல எல்லாத்தையும் நல்லதான் கொடுத்துக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா இன் ரிட்டர்ன் நாங்க பெற வேண்டிய எங்கட உரிமையுடைய விஷயத்துல இல்ல, அவர் சரியில்லை, போதா திருப்தி கண்டதே இல்லை. இதான் மனிதன். நாங்க மத்தவங்கட செய்ய வேண்டிய விஷயத்துல என்ன திருப்தி கண்டிக்கிறோம், ஆனா மத்தவங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல நாங்க திருப்தி கண்டிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லதியாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி பயிற்சித்தாங்கண்டா, சஹாபாக்களுடைய மனநிலையும் உணர்வும் எப்படி இருந்துச்சுண்டா, அவங்க மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையுடைய விடயத்துல திருப்தி காணவே பயந்தா, திருப்தி காணவே இல்லை. நான் சரியா செஞ்சிட்டேனோ, என்ன கடமையை நிறைவேற்றிட்டோனோ என்று திருப்தி காணவே இல்லை. ஆனா மற்றவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவங்களுடைய உரிமையுடைய விடயத்துல அவங்க கவனம் செலுத்தல, அதனால் ஒரு நிம்மதியான சந்தோஷமான நினைவு இல்லை. இப்ப என்னண்டா, நாங்க அந்த விஷயத்துல எங்கட உரிமைகளை மட்டும்தான் கவனம் செலுத்துறோம், நாங்க செய்ய வேண்டிய கடமைகளுடைய விஷயத்தை எங்க கவனம் இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும், கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நாங்க எங்கட கடமையுடைய விஷயத்துல கவனம் செலுத்தி அந்த விடயத்துல நாங்க திருப்தி கண்டோ காணாமல் அல்லாஹ் இதுல அதிகமாக நான் செய்யணும் என்ற விடயம் இருந்தா அது ரிவர்ஸ் சைக்காலஜி. எங்கட உணர்வு அப்படி இருந்தா அவங்களோட உணர்வும் அப்படிதான் இருக்கும். எங்கட உணர்வு உதாரணத்துக்கு சொல்றீங்க, ஒத்தட்ட போறீங்க, பதில் சொல்லுங்க, மன்னிச்சுக்கோங்க சொன்னா இல்ல 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 பரவாயில்லன்னுவா. அப்படி இல்லாம மன்னிச்சுக்கோங்க அட்டிடியூட் இல்லாம, நான் உங்களுக்கு சரியா சேவ் பண்ணிட்டேனோ தெரியா, விருந்தாளி வாராரு சொல்லுங்க மன்னிச்சுக்கோங்க, உங்களை நான் கௌரவிச்சேனோ தெரியான்னு கேட்டேனோ, இல்ல இல்ல அப்படி ஒன்றும் செய்வானோ, மஷாலா நீங்க நல்ல கௌரவிச்சுடுவா. நீ அப்படி கேட்காம அந்த 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 அட்டிடியூட் இல்லாம நீங்க வந்ததை கொடுத்துட்டு ஆராய்ச்சி போயிட்டுவாங்க அப்படி இருந்தா அவர் என்ன சொல்லுவார், பாருங்களே வந்தோன்ன ஆள் அனுப்பிட்டு எல்லாத்தையும் செஞ்சாரு ஆட்டிடியூடுடைய விஷயம் இருக்குது. இன்றைக்கு நீங்க செஞ்சதை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறீங்க, என்கிட்ட ஏதாவது குறைபாடு இருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஏன் செஞ்சேன் உடனே சொல்வார் இல்ல அப்படி ஒண்ணு வாணும், நீங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க உடனே இன் ரிட்டர்ன் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது எங்கட உணர்வோடு இருக்கிற விஷயம். அது குறிப்பாக திருமண வாழ்க்கையில கணவனிடத்திலே மனைவியிடத்திலும் வர வேண்டியதுதான். எப்பையும் இது இருந்தா திருமண வாழ்க்கை இன்பமா இருக்கும். கணவன் எப்பயும் யோசிக்கணும், நான் நேரம் கொடுக்கறது போதா, நான் அவோட அன்பாக சந்தோஷமா கழிக்கிற நேரம் போதா, அவ நான் கஷ்டப்படுத்துறேன், இத கணவன் உணர்விக்கணும். மனைவியிட உணர்வு எப்படி இருக்கணும் என்றா, அவர் வார நேரத்துல நான் சரியான மூட்ல இல்லே, நான் ஆக்குறது சரியோ சரியா, அவருடைய தேவைகள் நான் சரியா பூர்த்தி செய்யறேனோ சரியா என்று இந்த ஃபீலிங் ரெண்டு சாரார் இடத்துல இருந்தா ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. அவங்க ரெண்டு பேருடைய கடமையை செய்ய மாஷாலா இன்பமான ஒரு வாழ்க்கை. ஒத்தர் இடத்துல வந்தா இன் ரிவர்ஸ், இதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. ஒத்தர் இடத்துல அந்த உணர்வு வந்தா மற்றவர் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதான் அந்த உறவோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை ஒத்தர் உண்டாக்கிக் கொள்ளணும் அன்புக்குரிய சுகத்திலே. அதுலதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எதிர்பார்க்கலாம். அதே போல ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு உறவுலையும். இது கடமை உரிமையுடைய விஷயத்துல. அடுத்து இன்னொரு விஷயம் நாங்க ஞாபகம் வச்சுக்கோம், இந்த உலகத்துல எங்கட உரிமைகள் 100% பெறக்கூடிய இடம் அல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா பெறலும் என்று அது இங்கே இல்லை, அது ஆசிரம். எங்களுக்கு அதை பெற முடியாது. அது ஒரு காலமும் யார் நினைச்சாலும் அதை எங்களுக்கு அடையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமண வாழ்க்கையை பார்த்தா அதுலயும் ஏராளமான பொதுவான மனிதன் என்ற அடிப்படையில் எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு, பொதுவான விஷயங்கள், அந்த விஷயங்கள் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் தான் எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் திருமண வாழ்க்கையில குறிப்பாக உறவுகள்ல குறிப்பாக இருக்கக்கூடிய எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டால், பூர்த்தி செய்யாமல் விடப்பட்டால் அந்த நேரத்துலதான் கஷ்டப்போல் இதாக அது பில்ட் ஆகும். இரவுலவாத சுசல்லதான் எப்படி வழி காட்டினாங்கன்னா, பிரயாணத்திலிருந்து சஹாபாக்கள் வந்தா சொல்லுவாங்க, இரவு நேரத்துல நீங்க வீட்டுக்கு போகாதீங்க, அறிவிச்சுட்டு போங்க, பகல் ஆகிட்டு போங்க என்று சொல்லி ரசூல் சொன்னாங்க. என்னென்னா அன்னைக்கு அந்த காலத்துல வாட்ஸ்அப் இருக்கல்ல, ஃபேஸ்புக் இருக்கல்ல, மொபைல் போன் இருக்கல்ல, அறிவிச்சுட்டு வரத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் மக்கள் வந்திக்கிறாங்க, வந்ததுக்கு தான் பிறகுதான் தெரியும் இப்படி வந்திக்கிறாங்க. அப்படியே திடீர்னு வீட்டுக்கு போனா நீங்க டயர்டோட வாரீங்க, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன மனைவி இப்படி இருக்கணும், வீட்டுல ஆக்கி வச்சுக்கணும், வீட்டை கிளீன் பண்ணி வச்சிருக்கணும், எல்லாம் நல்ல புள்ள தூங்க வச்சிருக்கணும், அப்பதான் எனக்கு ரிலாக்ஸா போயிட்டு அழகா வாஷ் ரூம் எடுத்து தூங்கலாம். இது உங்களோட எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். இங்க திடீர்னு பூந்தோம்னா அங்கனைக்கு அப்படி இருக்காது, அதுக்கு மாற்றமான பார்ப்பீங்க. மாற்றமான கண்டிங்கண்டா அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனுடைய சேர்த்துக்கு ஆத்திரத்துல ஏதாவது சொல்லுவீங்க அல்லது மறைச்சி வச்சுக்கொள்வீங்க. அது நீங்க அது உள்ளுக்கு இருக்கும், அது பில்ட் ஆகும். ஒவ்வொரு தடவை உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலன்னா அது அப்படி வந்து 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 சில நேரத்துக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால ரசூலா வழிகாட்டினாங்க, எக்ஸ்பெக்டேஷனுடைய விஷயத்துல ரசூலா வழிகாட்டினாங்க. நீங்க எப்பயும் அவங்கள அறிவிச்சு தயாராக்கிட்டு போகணும். அவங்களுக்கு நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத ஒரு கிளியர் மெசேஜை நீங்க கொடுக்கணும், ஒரு கிளியர் செய்தியை கொடுக்கணும். இதுதான் என் எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் என் எதிர்பார்ப்பு, ஒரு கிளியர் மெசேஜ், கம்யூனிகேஷன் மிச்சம் முக்கியம். அதே நேரத்துல அது உண்டாக்குறது, அதே நேரத்துல நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எங்களோட வாழ்க்கையில வச்சு கொடுக்கலாம். நாங்க ஏதாவது எதிர்பார்க்கிறதா இருந்தா அல்லாஹிடத்துல மட்டும்தான் எதிர்பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கையில யார் இடத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் தே வில் டிசப்பாயிண்ட் அஸ், தட்ஸ் எ ஃபேக்ட். யாராக இருந்தாலும் தே வில் டிசப்பாயிண்ட் அது இந்த உலக வாழ்க்கையில தான். அப்ப இந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ல என்ன நடக்கும், எங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நிகழ்வாக மாறும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். அதனால வாழ்க்கையில எதை எக்ஸ்பெக்ட் பண்ணா, நீங்க வீட்டுக்கு போறீங்க, நீங்க நினைக்கிறீங்க அவ டயர்ட் ஆயிப்பா, சோம் இல்லாம இருப்பா, மெசேஜ் அனுப்பிக்கிறா வாட்ஸ்அப்ல, அவருக்கு சோம் இல்லை. இப்ப நீங்க வாரீங்க வீட்டுல, அப்ப நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சரி சோம் இல்லை தானே பாவம், ஒன்று எதிர்பார்ப்பு இல்லாம போறீங்க. ஆனா வீட்டுக்கு போற நேரத்துல என்ன சர்ப்ரைஸ், சோம் இல்லாம இருந்த நோனா தான், சோம் இல்லை தான் அவருக்கு மனசுடல்ல, கணவன் வாரார் தூரத்துல இருந்து டயர்டாகி வாரார் பரவல்ல, எல்லாத்தையும் தயாராக்கி ரெடியாக்கி ஒடுத்து பிடித்து அப்படியே உங்களை எதிர்பார்த்த உங்களுக்கு எப்படி சந்தோஷம். ஏ நீங்க எதிர்பார்க்கல, யூ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் தட், ஆனா அவ அதை செஞ்சோன்னு எப்படி சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. ஆனா நீங்க எதிர்பார்த்து போயிட்டு அது நடக்கலண்டா, அது ஒரு எந்த ஒரு வேலையும், அது பெரிய ஒரு ஒரு கசப்பான நிகழ்வாக நடக்கும். அதனால எதிர்பார்க்காது, எப்பயும் வாழ்க்கையில் நாங்க தயாராகணும். எதிர்பார்ப்பு இருக்குது, அல்லாஹ் இடத்துல எதிர்பார்ப்போம். ஆனா மனுஷன் இடத்துல இது கஷ்டம். நாங்களும் பேசுறோம், திருமண வாழ்க்கையில பிஹெச்டி செஞ்சவங்க யாரும் இல்ல. 40 வருஷம் வாழ்ந்தாலும் பிஹெச்டி இல்ல அவருக்கு. அவர் இப்பதான் இன்னும் பேச்சுலர் தான். ஏன்னா அது எப்பயும் ஒவ்வொருத்தர், அதே போல ஒவ்வொருத்தருடைய லைஃபும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட். அவர் இவருக்கு அட்வைஸ் பண்ணும், இவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணும். இதுதான் திருமண வாழ்க்கை. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல நிகழ்வுகள் மாறிக்கொண்டு போகும். இது ஒரு பிரதானமான விஷயம். அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான் கம்யூனிகேஷன். பெண்களோட பேசும் போது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக அதிகமாக வலியுறுத்தினார். இந்த சில வார்த்தைகளுக்கு, வார்த்தை வேர்ட் ஹேஸ் பவர், அதுக்கு சில சக்தி இருக்குது. அதை மனசு உடைச்சிருக்கு, உடைச்சதுக்கு பின்னால் அவங்க செய்ய அது வார்த்தைகளை மிச்சம் கவனமாகும். உறவுல வார்த்தைகள் மிச்சம் கவனமாக இருக்கும். ஏனென்றா இது உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல போறீங்க, டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, இன்றைக்கு இப்போ வரக்குள்ள மெத்தவர் டிரைவிங்ல ஒருத்தர் பின்னால ஃபோன் அடிச்சு, அவருக்கு அவசரம், முன்னால வாகனம் ஃபோன் அடிச்சுட்டு போறாரு, அப்புறம் ஓரமாக போனது போறோம், கையை காட்டி ஏற்றிட்டு போறாரு. எனக்கு அது எனக்கு பெருசை பொருட்படுத்தல, ரோட்ல போறதே ஏற்றா பரவாயில்ல, நான் வந்துட்டேன். அதே நேரத்துல என்ன மாமா வந்து பின்னாலோ என்ன வைஃப் வாப்ப ஓட்டிட்டு வந்து கோவத்துல மூளை இல்லையா அவங்களுக்கு சொல்லி கேட்டா ரோட்ல எப்படிக்கும். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தான் கேட்கிறான். ரோட்ல போறவர் கேட்டா எங்களுக்கு ஐ டோன்ட் கேர், அதுல எந்த ஒரு தாக்கமும் இல்லை மனசு. ஆனா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் எல்லாருக்கும் முன்னால இப்படி கேட்டுன்னு உங்களுக்கு ஆத்திரம் வருமா இல்லையா? ஏ அது எங்கட ரிலேஷன்ஷிப் உணர்வோட சம்பந்தப்பட்டது, பாண்டோட சம்பந்தப்பட்டது. எங்களுக்கு நெருக்கமானவங்க ஏதாவது செஞ்சா எங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு நெருக்கம் இல்லாத தூரம், எங்களுக்கு நெருக்கம் இல்ல, அவங்க ஏதாவது செஞ்சாங்க நாங்க பொருட்படுத்த மாட்டோம். அதனால குறிப்பாக எங்கட உறவுகள்ல இதுல மிகவும் குடும்பங்களுடைய நெருக்கம் இருக்குது. அதனால மிச்சம் கவனமா அவங்களோட உள்ளங்கள் நோவிக்காம, எங்கட உள்ளங்கள் மற்ற குடும்பத்துல மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்குது. அந்த விஷயத்துல உதாரணத்துக்கு கணவன் மனைவி உறவு தான், ஆனா மனைவிக்கு என் நெருக்கமான ஒரு மாமி இப்பா, நெருக்கமான ஒரு பெரியப்பா இப்பா. நிறைய ப்ராப்ளம்ல பார்த்தா அவருக்கும் மாப்பிள்ளைக்கும் கணவருக்கும் அந்த அந்த மாமாவுக்கும் கொஞ்சம் சரியில்லை. ஏண்டா இவருக்கும் இவருக்கு கொஞ்சம் கோபம், ஏன்னா அவர் இவோட கொஞ்சம் இறக்கம், மகரமான மாமா, வெத்த சொந்த மாமா, அதனால கொஞ்சம் ஒரு இக்கண்ணாண்டி, அதனால இவர் விட்டுறல அதுக்கு. இந்த விஷயங்கள் வந்து உணர்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல நான் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்துவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடைய குடும்பத்தை மதிச்சாங்க, கௌரவிச்சாங்க. ஈஜிப்துக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க, என்னுடைய குடும்பத்தார் இருக்கிற இடம் அவங்களோட நல்ல நடந்துக்கொள்ளுங்க. இப்படி ரசூல்லாவுடைய குடும்பத்தார் ரசூல்லா மதிச்சாங்க. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானதுக்கு பின்னாலையும் எப்பயாவது ரசூலுல்லா குர்பான் கொடுத்தா அந்த குர்பானுடைய இறைச்ச ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மறக்கல, அவங்களோட குடும்பத்தாருக்கு அனுப்பி வைப்பான். எங்களுக்கு தெரியும் சூரா முஜாதலால வரக்கூடிய அந்த சம்பவம், ஒரு பெண்மணி, அது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சகோதரி, அவ வந்து தட்டி சலாம் சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழும்பி அவ மதிச்சான். ஒன்றும் இல்லை, யாரு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சகோதரி, சேவையோட வந்திருக்கிறா, ஏதோ ஒரு சேவையோட வந்திருக்கிறா, மதிச்சாங்க ரசூல் ஸல்லம். இது நாங்கள் குடும்பங்களையும் மதிக்கக்கூடிய இந்த உணர்வுகள் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த திருமண வாழ்க்கையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அன்பும் முஹப்பத்தும் எதை அடிப்படையாக வச்சிருக்கோம், நீங்கள் ஏதாவது இந்த உலகத்துடைய எந்த காரணத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் நேசித்தீங்கண்டா, உங்களோட திருமண வாழ்க்கை அமைச்சு கொண்டீங்கண்டா, அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உங்களோட அன்பும் முஹப்பத்தும் அல்லாஹுக்காக வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி அதை விடவும் தயாராக. இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை, எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது. நீங்க எப்ப இந்த ஃபீலிங்கோட இது இதுல எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று நீங்க ரப்ப அல்லாவை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். ஆனா நீங்க அல்லாவை கோவப்படுத்தி நீங்க எவ்வளவுதான் உங்களோட மற்றவங்களை சந்தோஷப்படுத்த பார்த்தாலும் அதுல உண்மையான சந்தோஷம் தற்காலிகம், இன்றைக்கு சந்தோஷம் நாளைக்கும். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. அல்லாஹ் எவ்வளவு அல்லாட ஆட்டிடியூட்டும் எங்கட மனிதன் ஆட்டிடியூட் வித்தியாசத்தை பாருங்க. இன்றைக்கு காலையில் ஒருத்தர் எனக்கு அரபுல அதை வச்ச பண்பு வச்சிருந்தாரு. அல்லாஹ் எப்படின்டா ஒரு மனுஷன் பல தவறுகளை செஞ்சிக்கிறாங்க, ஒரு நலவை செஞ்சா அல்லாஹ் அந்த நலவை வச்சு எங்களோட அல்லாஹ் என்னை எங்களுக்கு நல்லவத்தையும் ஹைரையும் எங்களோட முகமும் அல்லாஹ் மற்ற எல்லா பாவத்தையும் மறந்துடும். மனிதன் எப்படி இருந்தா, எவ்வளவுதான் நலவு செஞ்சு ஒரு தவறு செஞ்சா அதை பிடிச்சிட்டு அதை பேச முடியும். அல்லாஹ் எவ்வளவு பார்த்து எங்கட மனைவிமாருக்கு அல்லது எங்கட குடும்பத்துல நிறைய நலவு செஞ்சுப்போம், மனுஷன் அடிப்படையில் ஒரு தவறு நடந்துச்சு அவ்வளவுதான், அந்த மத்த எல்லா நலவுகளும் மறந்துடுவாங்க. இது மனுஷன், இது மனிதனுடைய இயற்கையான குணம். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை, நாங்க செய்யற ஒரு நலவையும் அல்லாஹ் அது அல்லாஹ் பதிவு செய்யறான், அதுக்குரிய கூலிய தாரான் அல்லாஹ் அதை கொண்டு. அதனாலதான் நல்லா சந்தோஷப்படுறோம், பாவிகள் அல்லாஹிடத்துல திரும்பி தௌபா செய்யும் போது அல்லாஹிடத்துல அல்லாஹ் சந்தோஷப்படுறோம், என் திரும்பி வா. அந்த அடிப்படையில அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கையில நாங்க ஒரு சின்னொரு அந்த உணர்வு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், பொதுவாக பெண்கள் ஆண்கள் இந்த வரும்போது எங்களுக்கு மத்தியில பொறாம கோபம் வைரம் இதெல்லாம் இருக்கும். எங்கட கோபம் எங்கட பொறாம எங்கட வைரம் உண்டும் உண்மைக்கு ஹக்குக்கு மேல போக கூடாது. உண்மை இங்கு வரும்போது அதுல நாங்க உண்மையை சொல்லிடுவோம், அப்பதான் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதுக்கு ஒரு நிகழ்வை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இது லேசான விஷயம் அல்ல, கொஞ்சம் யோசிங்க, அவங்களும் மனிதர்கள். ஆனா இந்த சம்பவத்தை பார்த்ததிலும் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்தான், எந்த அளவுக்கு உண்மையுடைய விஷயத்து உண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு பாருங்க. பனு முஸ்தலக்குடைய யுத்தத்துல, பனு முஸ்தலக் என்றது அரபு அரபு கோத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமைக்கு மாற்றமான முறையில அந்த பனு முஸ்தலக் யுத்தத்தை செஞ்சாங்க. அந்த பனு முஸ்தலக் யுத்தத்துக்கு ரசூல்லா பிரயாணம் செய்யும் போது இரவு நேரத்துல பிரயாணம் செஞ்சாங்க, பகல் நேரத்துல தூங்கினாங்க. ஏன்னா திடீர் தாக்குதல் தான் கொடுத்தாங்க, ஒரு திடீர் அட்டாக். ஏன் அவங்க தயாராகி கொண்டிருந்தாங்க ரசூல்லாவை தாக்குறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல பிரயாணம் செஞ்சு பகல்ல பிரயாணம் செய்யல, பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சா செய்திப்போம், அதனால இரவுல பிரயாணம் செஞ்சா அவன் பகல்ல தூங்கினான். திடீர்னு தாக்குதல் செஞ்சோன்ன அந்த முழு கோத்திரம் அப்படியே சலண்டர் ஆயிட்டான், எல்லாருமே அடிமையா, எல்லாரையும் அடிமைகளா, எல்லாரும் சஹாபாக்களுடைய பங்குல பிரிக்க வச்சுப்பட்டான். பனு முஸ்தலக்குடைய ஹாரிஸ் உடைய மகள் தான் ஜுவேரியா பின்தல் ஹாரிஸ் ரதியல்லாஹ், ஜுவேரியா பின்தல் ஹாரிஸ் ரதியல்லாஹ்னா அந்த கோத்திரத்து தலைவருடைய மகள். இந்த பெண்மணி சாபித் ரதியல்லாஹ்னுடைய, சாபித் பின் கைஸ் ரதியல்லாஹ்னுடைய பங்குல வந்துட்டாங்க. வந்தோடனே அந்த பெண்மணி எக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டா, முகாத்தபா, நான் இப்படிதான், நான் உங்களுக்கு பணம் தந்து எக்ரிமெண்டோட நான் என்னைய விடுதலை செஞ்சு கொள்ள விரும்புகிறேன், அடிமையாக வாழ விரும்பல, உங்களோட அடிமையாக வாழ விரும்பல. சாபித் பின் கைஸ் சொன்னார், அப்படின்னா சரி முகாத்தபா இல்லை. இந்த பெண்மணி யார நாடுறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்களை அந்த நிலைமைக்கு உண்டாக்குது. அவ யாரே நாடல்ல, நாடினது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும் எனக்கும் இந்த கோத்திரத்துக்கு என்ன முசீபத் உண்டாக இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த எக்ரிமெண்ட்டை எழுதிக்கொண்டு இந்த முகாத்தபாவுடைய விஷயத்தை எனக்கு உதவி செய்யுங்க. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, ஜுவேரியா ரழியல்லாஹு வரும்போது நான் அவ கண்டேன், அந்த நேரத்தில் நான் விரும்பல ரசூலுல்லாஹ் அவ காணணும், நான் எந்த நலவை எந்த கயிறை நான் அவடத்துல கண்டேனோ ரசூலுல்லாஹ் அதை கண்டு கொள்வாங்க என்ற அச்சம் எனக்கு இருந்துச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, ஆனா அவ வந்தது ரசூலுல்லாஹ் பேசுது, பேசினத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு முன் வைக்கிறாங்க, அப்படியா நான் இதை விட நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, உங்களோட எக்ரிமெண்ட் முகாத்தபாவே பூர்த்தி செஞ்சிடுறேன், அதோட ஒரு கயிறை நான் உங்களை திருமணம் முடிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க. ஜுவேரியா ரழியல்லாஹு உடனே ஜுவேரியா ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டுள்ள இந்த செய்தி சஹாபாக்கள் இடத்துல பரவுது, சஹாபாக்களுக்கு கீழே ஜுவேரியா ரழியல்லாஹுடைய குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் அடிமையாக இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தாருடைய என்னை குடும்பத்தார எங்களுக்கு கீழே அடிமையாக வைக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. எல்லாரும் அவங்கள உரிமைட்டாங்க, எல்லாரும் உரிமைட்டு எல்லாரும் இஸ்லாத்தை நேர்த்தோடு சொல்றாங்க, நான் விரும்பல ரசூலுல்லாஹ் ஜுவேரியா ரழியல்லாஹு சந்திக்கணும் என்று. உடனே அதே ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, பெண்கள் இந்த அடிப்படையில கொஞ்சம் பொறாம, ஆனா அதே ஆயிஷா சொல்றாங்க, நான் எந்த ஒரு பெண்ணையும் காணல, ஜுவேரியா ரழியல்லாஹு போல தன்னுடைய கோத்திரத்துக்கு பர்க்கத்துள்ள ஒரு பெண்மணியை நான் காணல, அவளுடைய அந்த நிகா அந்த முழு கோத்திரத்தையும் அப்படியே விடுதலை செஞ்சு. இதென்ன அன்னைக்கு கசப்பான விஷயங்களா இருந்தாலும் அந்த பெண்ணை புகழக்கூடிய ஒரு தன்மை ஆயிஷா ரழியல்லாஹு தெரிஞ்சு எங்கள்ட்ட அந்த தன்மை. எதிரியாக இருந்தாலும் அவங்க நாங்க விரும்பல, ஆனா அவங்களோட நலவை பேசக்கூடிய தைரியம் எங்கள்கிட்ட இருக்கணும், அந்த மனப்பாங்க எங்கள்கிட்ட இருக்கணும். நான் அவரோட எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனா அவர்கிட்ட இந்த நலவு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. எங்கள்ட்ட என்ன பழக்கம் இருந்தா, ஒருத்தருடைய கெட்ட எண்ணத்தை எங்களுக்கு சொல்லுவேலும் இண்டா, பேசலும் இண்டா, அதை நாங்க பேசுவோம். அன்புக்குரிய சகோதரர், இது திருமணத்தில் இது மிக முக்கியமான விஷயம். ஏன் நான் சொன்னேன், சில நேரங்கள்ல உறவுல கசப்போல் உண்டாகும். கசப்போல் உண்டாகினாலும் நீங்க ஒரு காலமும் அவங்களோட நலவுகளை மறக்காதீங்க. நலவ தைரியமா சொல்லணும், இவர் ஒரு நல்லவதான், நல்லவ நல்லவ, ஆனா இப்படி நடந்துட்டு இவர் நல்லவ, உண்மையை பேசணும். அதே போல மத்த சாராரும் சொல்லணும், அவர் நல்லவர், ஏதோ ஒரு ரெண்டு குறை நடக்கும். ஏன் நான் இதை சொன்னேன்டா, சில எங்களிடத்துல கவுன்சிலிங்க்கு வருவாங்க, வந்த என்ன கவலைண்டா, வந்து எப்படி பேசுவாங்கண்டா, 10 வருஷம் வாழ்ந்தாங்க, 10 வருஷம் வாழ்ந்து எப்படி பேசுவாங்கன்னா, அந்த வாழ்க்கையில 10 வருஷத்துல எந்த ஒரு நலவையும் காணல, எந்த ஒரு கயிறும் இருக்கல, அப்படிதான் பேசுவாங்க. அந்த கசப்பான ஒரு நிகழ்வு ரெண்டு சாராங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன அப்படின்ற ஒரு உறவை கட்டி எழுப்ப முடியாது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமாக மக்களுடைய நலவை கசப்பான நிலையிலையும் நலவை சொல்லணும். கயிறை நாங்கள் பேசும் போது ஒரு அழகான ஒரு திருமண வாழ்க்கையை எங்களுக்கு கெட்டியெழுப்ப முடியும். திருமண வாழ்க்கை தான் எங்களோட சமூகத்துடைய எதிர்காலம். நல்ல திருமணங்கள் நல்லொரு சமூகத்துக்குரிய எதிர்காலத்துக்கு காரணமாகவே. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த ஹிக்மத்தை அல்லாஹிடத்துல நாங்கள் கேட்கணும். எந்த நேரத்தில் எதை நாங்கள் எப்படி செய்யறது, கோபம் ஆத்திரம் இந்த குணங்கள் திருமண வாழ்க்கையில உறவுகள்ல அது வரவே கூடாது. அந்த ஆத்திரம் கோபத்தினால பெரிய விபரீதங்கள் நடக்கும். அதனால அந்த ஹிக்மத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கணும். அதே போல இந்த திருமண வாழ்க்கையில இன்பத்தை சும்மா வாழாது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. சும்மா வாழ்க்கைன்றது ஹலாலான முறையில என்ஜாய் பண்ண வேண்டியது. கணவன் மனைவி அழகா என்ஜாய் பண்ணுங்க உங்களோட திருமண வாழ்க்கை, இது ஹலாலான முறையில இந்த வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய இடம். பிள்ளைகளோட அழகான முறை அனுப்புவீங்க. இந்த உலகம் போற போக்குல பொருளாதாரத்துக்கு பின்னால சும்மா ரேஸ் ஓடாதீங்க, டைம் கொடுங்க. அதை எல்லாத்தையும் சைட்ல வச்சு பிள்ளைகளோட நேரம் கழிங்க. உங்களோட மொபைல் போன் எல்லாத்தையும் சைட்ல வச்சுட்டு அவங்களோட சந்தோஷமா கழிங்க. அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க, குடும்பம் இதை எதிர்பார்க்குது. அதை கொண்டுதான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டெழுப்பலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நசீபாக்கணும். குறிப்பாக எங்களோட சகோதரர் ஷாமிலுக்கும் அவருடைய மனைவிக்கும் மத்தியில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எல்லாம் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவன் புரிந்து கொண்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக.